வாரம் ஒரு அலசல், உயிரோடு உயிர்ப்போடு வாழ. அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்துள்ளோம். இந்நாட்களில் கிறிஸ்துவின் உயிர்ப்பு உணர்த்தும் உண்மைகள் பற்றி சிந்தித்து வருகின்றோம். நம் அன்றாட வாழ்வில் நாம் எதில் எதிலெல்லாம் உயிர் பெற வேண்டும், உயிரோடு உயிர்ப்போடு எப்படி வாழ வேண்டும் என்பது பற்றி இன்றைய நம் வாரம் ஒரு அலசல் நிகழ்ச்சியில் சிந்திப்போம். இதற்கான சிந்தனைகளை நமக்கு இன்று வழங்குகின்றார் அருள்பணி அருள் சிவன் இயேசு சபை.
சமுதாயத்தில் வாழும் மனிதர்களை சமூகவியலாளர்கள் மூன்று ரகங்களாக பிரிக்கின்றார். முதல் ரகம், வந்தேன் வாழ்ந்தேன், இறப்பு வந்தது, இறந்து விட்டு சென்று இந்த உலகத்தை விட்டு சென்று விடுகிறார். இவர்கள் இருந்த இடம் தெரியாமல் சென்று விடுபவர்கள். இவர்கள் தன்னலவாதிகள். இரண்டாவது ரகம், இந்த சமுதாயத்தில் பிறந்து விட்டதால் மன அறுப்பின் காரணமாக இங்கொன்றும் அங்கொன்றுமாக நல்ல சில காரியங்களை செய்து விட்டு சென்று விடுபவர்கள். மூன்றாவது ரகம், இந்த சமுதாயத்தில் நான் பிறந்ததால் இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்ய வேண்டும், என்னால் பல நலமாக வளமாக வாழ வேண்டும் என்று சொல்லி சமுதாயத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு அடித்தளமான காரணங்களை கண்டுபிடித்து அந்த காரணங்களை அகற்றி மக்களை வளமாக வாழ வைப்பவர்கள் மூன்றாவது ரகம். இந்த ரகத்தை சார்ந்தவர்தான் இயேசுபிரான். இந்த சமுதாயத்துக்கு வந்ததால் வாழ்க்கையில மற்றவர்களுக்கு நலம் கொடுத்து வாழ வேண்டும் என்று நினைத்து வாழ்ந்தவர். தமக்கன்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை ஒரு பொருட்டாக கருதாதோ நிலை வாழ்விற்கு தம்மை உரியவராக்கிக் கொள்ளுவர் என்று சொன்னது மட்டுமல்ல, வாழ்க்கையிலே அதை செய்து காட்டியவர். பார்க்க முடியாதவர்களுக்கு பார்வை கொடுத்தார், நடக்க முடியாதவர்களை நடக்கச் செய்தார், ஊருக்கு புறம்பாக ஒதுக்கி வைக்கப்பட்ட தொழு நோயாளிகளை தொட்டு குணமாக்கினார், அதிகார வர்க்கத்தை சாடினார். அதனால் இவரை கல்லறையில் அறைந்து கொண்டார்கள். ஆனால் யாரெல்லாம் இந்த சமுதாயத்தில் மற்றவர்களுக்காக வாழ்கிறார்களோ அவர்கள் என்றுமே இறப்பதில்லை என்று சொன்ன இயேசுபிரான் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் இன்று நமக்கு சொல்வது, கல்லறையில் புதைக்கப்படவில்லை, உன்னில் விதைக்கப்பட்டிருக்கின்றேன். அடுத்து நமக்கு அவர் விடுக்கின்ற அழைப்பு, உயிரோடு இருங்கள், உயிர்ப்போடு இருங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றார். உயிரோடு இருக்கவும் உயிர்ப்போடு வாழவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். உயிரோடும் உயிர்ப்போடும் வாழ வேண்டுமென்றால் இயேசுவை போல மட்டுமல்ல, இயேசுவாக நாம் வாழ வேண்டும். இயேசுவாக வாழ்வது என்பது முதலில் மற்றவர்களை மதித்து வாழ்வது. இந்த சமுதாயத்தில் இயேசுவாக வாழ்பவர்கள் இருப்பவர்கள் இல்லாதவர்கள், படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்ற பாகுபாடு பார்க்காது மற்றவர்களை மதித்து வாழ்ந்தார்கள். இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா காசு இருப்பவங்களைத்தான் நம்ம மதிக்கிறோம். அதாவது கண்ணதாசன் அழகாக சொன்னார், பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமடா, வெட்டியிலே பணம் இல்லை பெத்தவில்லை சொந்தம் இல்லை, கண்ணீர் வெட்டி சொன்ன கவிதை வார்த்தைகள் இவைகள். யார்கிட்ட எல்லாம் பணம் இருக்கோ அவங்களை மட்டும் நம்ம மதிக்கிறோம். அதாவது ஒரு தடவை முல்லா நசருதீன் கல்யாண விருந்துக்கு போனாராம். விருந்துக்கு உள்ள நுழையும் பொழுது இவர் சாதாரண உடைய பார்த்துட்டு உள்ள அவருத்த விட மாட்டேன்ட்டான். ஏன் அப்படின்னா, உன்னைய பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி தெரியல, இவன் வர்றவன்லாம் கோட்டு சூட்டு போட்டு வர்றான் அப்படின்னு சொன்ன உடனே இவர் கடையில போய் ஒரு கோட்டை வாடகைக்கு எடுத்து போட்டுட்டு வந்தாராம். வந்த உடனே உள்ள விட்டுட்டானுங்க. உள்ள போய் சாப்பாட்டுல உட்கார்ந்து சாப்பாடை எடுத்து அவர் வாயில வைக்கிறதுக்கு பதிலாக கோட்டு பையில வச்சாராம். ஏன் இப்படி செய்யற அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், என்னையவா மதிச்ச, என் கோட்டை தானே நீ மதிச்ச அப்படின்னாராம். இப்படித்தான் இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். காரணம், இருப்பவர்களை மதிக்கின்றோம், பணக்காரர்களை மதிக்கின்றோம், படித்தவர்களை மதிக்கின்றோம். ஆனால் இயேசுவாக வாழ்வது என்பது, உயிரோடும் உயிர்ப்போடும் வாழ்வது என்பது, இந்த பாகுபாடு இல்லாமல் மக்களை மனிதர்களை மனித உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து வாழ்வது. அடுத்து இந்த இயேசுவாக வாழ்பவர்கள் மக்களை இணைத்து வைப்பார்கள். பிரித்து வைப்பதற்கு பதிலாக இணைத்து வைப்பார்கள். ஒரு அரசன் வீட்டுல நல்ல வக்கீலர் ஒருத்தன் இருந்தானா, எப்பொழுதுமே நல்ல அரசனுக்கு நல்லதா தைத்து கொடுப்பானா, இவனை பிடிச்ச அரசு என்ன செஞ்சாலும் இவனுக்கு ஏதாவது ஒரு பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான தங்கத்தினால் செய்த கத்தரிப்பானை வாங்கி கொடுத்தாராம். அதை கேட்ட பார்த்த அந்த டெய்லரு, ஐயோ இதுக்கு இது எனக்கு வேணாம், வேற ஏதாவது கொடுங்க அப்படின்ட்டு சொன்னாராம். வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு, ஒரு ஊசி வாங்கி கொடுங்க அது போதும் அப்படின்னு சொன்னாராம். அரசன் ஊசியை வாங்கி கொடுத்துட்டு கேட்டானா, ஏப்பா கத்தரிப்பா நல்லது தானே, அது வேணான்ட்டு ஊசியை கேட்கறிய என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு, கத்தரிப்பா வெட்டும் ஊசி ஒட்டும் அப்படின்னா. இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் மற்றவர்களை இணைத்து வைப்பது. இயேசுவாக வாழ்பவர்கள் இதைத்தான் செய்வார்கள். வீடு என்பது ஹோட்டலோ ராஜோ அல்ல. அறிமுகத்தின் அடையாளமாக புன்னகை வீசுதலும், மற்றபடி அவரவர் சவுரியப்படி படுத்து எழுந்து உடுத்து உண்டு போகும் அவலம் ஏழுமாயின் அந்த வீடு லார்ஜாகி விட்டது என்றுதான் பொருள். எவருடைய வருகையும் எவருடைய இருப்பும் எவருடைய வெளியேற்றமும் பஸ்ஸையும் ரயிலையும் பாதிப்பதில்லை. அத்தகைய ஜனத்தன்மையுடைய இன்ஜின் இயக்கம் குடும்ப வாழ்வா இருக்குமாயின் அது குடும்ப வாழ்வாக இருக்காது. அப்ப நம்ம குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த தண்ணியில கரைக்கப்பட்ட சர்க்கரை இருக்கு பாருங்க, சர்க்கரை இனிக்கும். அந்த குடும்பத்திலே ஒரு இனிமை இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் என்றால் இந்த குடும்பத்தில் விடுதல் இருக்க வேண்டும், கொடுத்தலும் இருக்க வேண்டும். அதைத்தான் விடு கொடு விட்டு கொடு என்று சொல்வார்கள். எதை எதை விடுவது நமது குடும்பம் நலமாக இருப்பதற்கு? முதலில் தான் என்ற தன் முனைப்பை விட வேண்டும். அதாவது கேள்விப்பட்டிருப்பீர்கள், தீப்பெட்டியும் தீக்குச்சியும் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். தீக்குச்சி தீப்பெட்டியை பார்த்து கேட்டதான், நான் உன் மேல உரைச்சுற, உரசி நான் எரிஞ்சு போறேன், நீ இருந்தபடியே இருக்கிய அப்படின்னு கேட்டதுக்கு தீப்பெட்டி சொல்லிச்சா, உன் தலை கணமா இருக்கு அப்படின்ச்சான். அப்ப தலக்கணம் இருந்தால் கண்டிப்பாக நமது குடும்பம் உயிரோடும் உயிர்ப்போடும் இருக்காது. ஆக தான் என்ற தன் முனைப்பை நாம் விட வேண்டும். அடுத்து தன்னலத்தை விட வேண்டும். தன்னை தனக்குள் புகைத்து கொண்டு நான் மட்டும் நலமாக இருந்தால் போதும் என்று நினைத்து வாழ்ந்தால் குடும்பம் உயிரோடும் உயிர்ப்போடும் இருக்காது. அதாவது அம்மா வந்து பிள்ளைங்க ரெண்டு பேருக்கும் வடை சுட்டு கொடுத்தாங்க, பையங்க ரெண்டு பேரும் வடையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. அண்ணனுக்கு வடைன்னா ரொம்ப பிடிக்கும், அம்மா கொடுத்தது பத்தலை. உடனே தம்பியை பார்த்து என்ன சொல்றான், தம்பி தம்பி அங்க பாடுறான் யாரோ வர்றாங்கடா பாடுறான்னு சொன்ன உடனே தம்பி அந்த பக்கம் திரும்புறான். உடனே இவன் என்ன செய்யறான், தம்பி பிளேட்ல இருந்த ரெண்டு வடையை தூக்கி இவன் பிளேட்ல போட்டுக்கிறான். திரும்பி பார்த்து தம்பி அம்மா அம்மான்னு அழுகுறான். ஆனா அந்த அழுகைய அண்ணன் கேட்டுக்கிறவே இல்ல. காரணம், இவனுக்கு வேண்டியது வடை, வடை கிடைச்சிருச்சு, நீ எப்படி போனாலும் சரி. இப்படிப்பட்ட தன்னலங்களை நாம் விட்டு கொடுத்தால் உயிரோடும் உயிர்ப்போடும் வாழ்வோம். அப்ப விடுதல், தான் என்ற தன் முனைப்பை விட வேண்டும், தன்னலத்தை விட வேண்டும். கொடுத்தல் என்பது பகிர்தலை சாரம். அதாவது இந்த கொடுத்தல்ல நம்மகிட்ட இருக்கிற பாராட்டுதலை இந்த குடும்பத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும். அம்மா வந்து ஒவ்வொரு நாளும் நல்லா சமைச்சுதான் போடுறாங்க. யாருமே நம்ம குடும்பங்கள்ல பாராட்டாம இருந்தா அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? எப்போது திடீர்னு சாப்பாட்டுல முடி விழுந்துருச்சுன்னா, நம்ம எரிஞ்சு விழுந்தோம்னா அந்த குடும்பத்தில உயிரும் இருக்காது உயிர்ப்பும் இருக்காது. அப்பொழுது கூட பாராட்டுதல் இருக்குமையானால், முடி விழுந்தால் கூட என்ன சொல்வாரு பெரியவர் பார்த்து, தலையில் இருக்க வேண்டிய முடி உணவில் இன்று இருக்கின்றது என்று சொல்லி அதோடு முடித்துக் கொள்வார். அப்படி பாராட்டுதலை பகிரும் பொழுது நிச்சயமாக இந்த குடும்பத்திலே உயிரும் இருக்கும் உயிர்ப்பும் இருக்கும். அதனாலதான் சொல்வாங்க, கொடுத்தல் என்பது மூன்று வகை. தன்னை கொடுப்பது, தன்னிடம் இருப்பதை கொடுப்பது, இறுதியிலே தன்னையே தாரை வார்த்தை கொடுப்பது. தன்னிடம் இருப்பதை பகிர்வது, இருப்பதில் பகிர்வது, தன்னை கொடுப்பது என்று சொல்வார்கள். இப்படி நாம் கொடுத்து வாழ்ந்தால் நிச்சயமாக நமது குடும்பங்களிலே உயிரும் இருக்கும் உயிர்ப்பும் இருக்கும். கேள்விப்பட்டிருப்பீர்கள், பன்னியும் பசுவமாடும் பேசிக் கொண்டிருந்தார்களாம். பன்னி பசுவமாட்டை பார்த்து கேட்டுச்சான், நானும் தான் கறிய கொடுக்குற, நீயும் தான் பாலை கொடுக்குற, உன்னை மட்டும் விழுந்து விழுந்து கவனிக்கிறானுங்க, என்னை எவனுமே கவனிக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொன்னதுக்கு பசு சொல்லுச்சா, நான் வாழும் பொழுதே வழங்குகிறேன், நீ வீழ்ந்த பின்னே உன்னை விநியோகிக்கிறாய் என்று சொல்லலாம். அப்ப கொடுத்தல் என்பது வாழும் பொழுதே கொடுக்கப்பட வேண்டும். செத்த முன்னாடி கொடுக்கிறது பிரயோசனம் இல்ல. விடுதல் தன்னை தான் என்ற தன் முனைப்பை விட வேண்டும், தன் நலத்தை விட வேண்டும். கொடுத்தல் என்பது நமது பாராட்டுதலை பகிர்ந்து கொள்ளலாம், தவறுகளை கூட விட்டு கொடுத்து விடலாம். இறுதியிலே வாழும் பொழுதே நம்மை மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ்ந்தால் நமது குடும்பங்களில் உயிரும் இருக்கும், உயிர்ப்பும் இருக்கும். இதைத்தான் இன்று இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். நான் புதைக்கப்படவில்லை, உன்னில் விதைக்கப்பட்டிருக்கின்றேன். நீ இயேசுவாக வாழ்ந்தால் நீ மட்டும் உயிரோடு உயிர்ப்போடு வாழ மாட்டாய், மற்றவர்களையும் உயிரோடு உயிர்ப்போடு வாழ வைப்பாய் என்று சொல்லிக் கொடுக்கின்றார். இவரது வார்த்தைகளுக்கு செவிமடுத்து இவரை போல நாம் வாழ்வது மட்டுமல்ல, இவராக வாழ முயற்சி செய்வோம்.
உயிரோடு உயிர்ப்போடு வாழ என்ற தலைப்பில் நமக்கு சிந்தனைகளை வழங்கியவர் அருள்பணி அருள் சிவன், இயேசு சபை. வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.